நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
நேர்களுக்கு வணக்கம். இன்று ஜனவரி மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை. ஆஸ்திரேலிய செய்திகள் வாசிப்பவர் குலசேகரம் சஞ்சயன். உலக டென்னிஸ் வீரர் நோவாக் ஜோக்கோவிச் தடுப்பூசி போட்டுக்கொள்ளாததற்கு தகுந்த காரணங்களை காட்டவில்லை என்பதை காரணம் காட்டி நாட்டிற்குள் அவர் நுழைவதற்கு தடை விதிப்பதாக அரசு எடுத்த முடிவை எதிர்த்து நோவாக் ஜோக்கோவிச் சார்பாக அவரது வழக்கறிஞர்கள் பெடரல் சர்க்கிட் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர். இன்று பிற்பகல் மெல்பர்ன் நகரில் நீதிபதி ஆந்தனி கெலி முன்னிலையில் சுருக்கமான நீதிமன்ற விசாரணை நடைபெற்றது. நோவாக் ஜோக்கோவிச்சை ஒரு டென்னிஸ் மைதானமுள்ள ஹோட்டலுக்கு மாற்ற முடியுமா என்பதை பரிசீலிக்குமாறும் ஆஸ்திரேலியன் ஓபன் டென்னிஸ் போட்டி ஜனவரி 17ஆம் தேதி தொடங்குவதற்கு முன்பு தடுப்பு காவல் மற்றும் விசா விவகாரம் தீர்க்கப்படுமா என்றும் நீதிபதி விசாரணையில் கேட்டார். செர்பிய நாட்டு டென்னிஸ் வீரர் நோவாக் ஜோக்கோவிச் நாட்டிற்குள் வருவதற்கான நுழைவுத் தேர்வுகளை பூர்த்தி செய்வதற்கான தகுந்த ஆதாரங்களை வழங்க தவறியதால் அவரது விசா நிராகரிக்கப்பட்டதாக ஆஸ்திரேலிய எல்லைப்படை ஆஸ்திரேலியன் போர்டர் ஃபோர்ஸ் கூறியது. நம் நாட்டிற்கு வருவதற்கு முறையான மருத்துவ விலக்கு பெற நோவாக் ஜோக்கோவிச் தவறிவிட்டார் என்று பிரதமர் ஸ்காட் மாரிசன் கூறினார்.
If you're not double vaccinated and you're not an Australian resident or citizen, well you can't come. And many countries have those rules around the world and we have them and they've been very important for securing Australia during the course of this pandemic. And so it is on them to have the proof to show why they wouldn't have to be vaccinated. Now, he was unable to furnish that proof to the Border Force officers at the airport last night, and they're the rules.
உலகின் முதன்மை டென்னிஸ் வீரர் இங்கிருந்து வெளியேறும் வரை மெல்பர்னின் பார்க் ஹோட்டலில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார். பார்க் ஹோட்டலில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பல புகலிட கோரிக்கையாளர்கள் அண்மையில் COVID-19 தொற்றுக்குள்ளானதை SBS செய்தி பிரிவினரிடம் மனித உரிமைகளுக்காக குரல் கொடுக்கும் Human Rights for All என்ற நிறுவனத்தின் வழக்கறிஞர் அலிசன் பேட்டிசன் சுட்டிக்காட்டினார்.
It is a delicate situation. Novak Djokovic has the resources of the world behind him, so you can imagine if someone like him can get be caught up in this sort of brutal regime, that people who arrive seeking asylum at the airport or via boat are really faced with this impenetrable system of constantly changing rules and regulations.
COVID-19 தொற்று ஒருவருக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை விரைவாக கண்டுபிடிக்கும் ரேபிட் ஆன்டிஜென் சோதனை செய்து கொண்டவர்கள் அதன் மூலம் தொற்று இருப்பதை அறிந்து கொண்டால் குயின்ஸ்லாந்து மாநில சுகாதாரத்துறைக்கு அறிவிக்க ஏதுவாகும் வழிமுறை தயார்படுத்தப்படுகிறது என்று குயின்ஸ்லாந்து மாநில அரசு அறிவித்தது. ரேபிட் ஆன்டிஜென் சோதனை மூலம் தொற்று இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டவர்கள் PCR சோதனை செய்து கொள்ள தேவையில்லை என்று நேற்று நடந்த நேஷனல் கேபினெட் கூட்டத்தின் முடிவில் பிரதமர் ஸ்காட் மாரிசன் அறிவித்தார் என்பது நேயர்களுக்கு நினைவிருக்கலாம். அந்த முடிவை அனைத்து மாநிலங்கள் மற்றும் பிரதேசங்கள் இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் ரேபிட் ஆன்டிஜென் சோதனை மூலம் பெற்ற முடிவை உறுதி செய்ய PCR சோதனைகள் இனி தேவையில்லை. இந்த முடிவினால் அறிவிக்கப்படும் COVID-19 தொற்றாளர்களின் எண்ணிக்கையின் துல்லியம் குறித்து கவலைகள் எழுந்துள்ளன. மக்களுக்கு வழங்கப்படும் சுகாதாரத்துறையின் அறிவிப்புகளை எப்படி எளிதாக்கலாம் என்று தாம் ஆராய்ந்து வருவதாகவும் இது குறித்த ஒரு தேசிய அமைப்பு உருவாக்கப்படும் என்று தான் நம்புவதாகவும் குயின்ஸ்லாந்து மாநில சுகாதார அமைச்சர் யுவட் டாத் கூறினார்.
We are looking at all options. Whatever is going to be quickest and easiest that people can get their information into a system so that we know that they're positive, that we know the number of positive cases in Queensland and Australia, I think is really important. We don't want to take our eye off the ball as far as having an idea of the volume of the virus spreading through the community.
COVID-19 தொற்று ஏற்பட்டிருக்கிறது என்பதை விரைவாக கண்டுபிடிக்கும் ரேபிட் ஆன்டிஜென் சோதனை செய்து கொண்டவர்கள் அதன் மூலம் தொற்று இருப்பதை கண்டறிந்தால் 7 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் மற்றும் மாநில சுகாதாரத்துறைக்கு அறிவிக்க வேண்டும் என்று விக்டோரிய மாநில அரசு அறிவித்துள்ளது. இந்த நடைமுறை நாளை வெள்ளிக்கிழமை முதல் நடைமுறைக்கு வருகிறது. 44 மில்லியன் ரேபிட் ஆன்டிஜென் சோதனை கருவிகளை கொள்வனவு செய்ய மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது என்றும் 7 லட்சம் கருவிகள் அடுத்த சில நாட்களில் பாவனைக்கு வரும் என்றும் கூறிய விக்டோரிய மாநில சுகாதார அமைச்சர் மார்ட்டின் ஃபோலி PCR சோதனை முடிவை பெறுபவர்களுக்கு இப்போது கிடைக்கும் அதே கொடுப்பனவுகளும் ஆதரவையும் ரேபிட் ஆன்டிஜென் சோதனை மூலம் தொற்று இருப்பதை கண்டறிபவர்களும் அணுக முடியும் என்பதை உறுதி செய்வதற்கான உத்தரவுகளில் தான் கையெழுத்திட்டுள்ளதாகவும் கூறினார்.
The goal is to make sure that we have less time at testing centres and that as a result, people focus more quickly on the thing that is most important, getting through that COVID infective period and getting better with the support you need as quickly as possible.
மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படும் கோவிட் 19 தொற்றாளர்கள் எண்ணிக்கை அதிகரிப்பதால் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் அவசரமாக செய்ய தேவையில்லாத அறுவை சிகிச்சைகள் இடைநிறுத்தப்படலாம் என்று ஆஸ்திரேலிய மருத்துவ சங்கம் கவலை கொண்டுள்ளது. தினசரி தொற்றாளர்களின் எண்ணிக்கை 35,000 அதிகமாகுவதாலும் தற்போது 1,609 பேர் தொற்றுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாலும் அதில் 131 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாலும் எலெக்டிவ் சர்ஜரி அவசரமாக செய்ய தேவையில்லாத அறுவை சிகிச்சைகளை தற்காலிகமாக இடைநிறுத்துவது குறித்து மாநில அரசு பரிசீலித்து வருவதாக நியூ சவுத் வேல்ஸ் மாநில பிரீமியர் டொமினிக் பெரட்டே கூறினார். ஆனால் சில அறுவை சிகிச்சைகள் பிற்போடப்படுவதை அனுமதிக்க முடியாது என்று ஆஸ்திரேலிய மருத்துவ சங்கம் தி ஆஸ்திரேலியன் மெடிக்கல் அசோசியேஷன் நியூ சவுத் வேல்ஸ் தலைவர் டாக்டர் மைக்கேல் பானிங் கூறினார்.
Elective surgery is not elective. It is required for people to live full and active and healthy lives. It is surgery that people need, and it's just that it's non-emergency surgery. We would ask that if there is a plan, it is medically led by advice from the Chief Health Officer, and it is put in place for the shortest amount of time possible.
கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான 6 COVID-19 இறப்புகளில் தடுப்பூசியின் 2 சுற்றுகளையும் போட்டுக்கொண்ட 20 வயது இளைஞரும் ஒருவர் அடங்குவார். அனைவரும் தடுப்பூசி போடுவது முக்கியம் என்று நியூ சவுத் வேல்ஸ் ஹெல்த்தை சேர்ந்த டாக்டர் ஜெரமி மெக்கனல்டி கூறினார்.
The man in his 20s from the ACT died at St. Vincent's Hospital. He'd received 2 doses of COVID-19 vaccine and had no known underlying health conditions. We continue to see many unvaccinated people being admitted to ICU, including in young people. And it's a reminder for everyone across New South Wales to get vaccinated now if you've not yet done so and to get your second dose as soon as it's due.
Sydney Festival. சிட்னி திருவிழா நிகழ்ச்சிகளுக்கு ஆஸ்திரேலியாவில் உள்ள இஸ்ரேலிய தூதரகம் $20,000 நிதியுதவி ஸ்பான்சர்ஷிப் வழங்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து குறைந்தது 25 கலைஞர்கள் இந்த விழாவில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று அறிவித்திருந்தாலும் இன்று முதல் ஒரு மாதம் நடக்கவிருக்கும் நிகழ்வு தொடரும் என்று சிட்னி ஃபெஸ்டிவல் ஒருங்கிணைப்பாளர் ஒலிவியா ஆன்சல் கூறினார். சிட்னியின் பாலஸ்தீனிய மற்றும் அதன் பூர்வகுடி குழுக்களின் உறுப்பினர்கள் மற்றும் அவர்களது ஆதரவாளர்கள் இஸ்ரேலுடனான கூட்டாண்மையுடன் நடைபெறும் சிட்னி ஃபெஸ்டிவல் அரபு பின்னணியில் உள்ள மக்களுக்கு பாதுகாப்பற்றது என்று வாதிடுகின்றனர். இந்த விழாவிலிருந்து பின்வாங்கியவர்களில் பிண்டி பாசஸ் நடனக்குழு, அரப் தியேட்டர் ஸ்டுடியோ மற்றும் பேங்க்ஸ்டவுன் போயட்ரி ஸ்லாம் என்ற குழுக்களும் அடங்கும். உலகெங்கிலும் உள்ள கலைஞர்களின் ஆற்றலை வெளிப்படுத்தும் ஒரு முக்கியமான திருவிழாவை ஆதரிப்பதில் இஸ்ரேல் பெருமிதம் கொள்கிறது என்று இஸ்ரேலிய தூதரகத்தின் செய்தி தொடர்பாளர் கூறினார். இதுகுறித்து ஆர்ப்பாட்டம் செய்யும் கலைஞர்களின் உரிமையை இந்த விழா மதிக்கிறது என்று ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ள ஒருங்கிணைப்பாளர் ஒலிவியா ஆன்சல், பெருந்தொற்று நோய் காரணமாக கடந்த ஆண்டு சிட்னி திருவிழா நடக்கவில்லை என்றும் இந்த ஆண்டு அது நடத்தப்படுவதில் மகிழ்ச்சி அடைவதாகவும் கூறினார்.
Our Western Sydney program has something for all tastes, with several exciting free events that include Demo by Branch Nebula, The Construct by Circus Monoxide, and our much-loved Sydney Symphony Under the Stars. Our digital program, Sydney Festival at Home, includes a new production of The Human Voice. And whilst COVID is proving challenging and affecting some of our presentations, there still remains a diverse and broad array of compelling work outdoor, indoor and online from Australia's leading artists and companies.
பிண்டி பாசஸ் நடனக்குழுவினருடன் நாம் அண்மையில் ஒரு நேர்காணல் நடத்தியிருந்தது நேயர்களுக்கு நினைவிருக்கலாம். இனி இன்றைய நாணய மாற்று நிலவரம். ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 72 அமெரிக்க சதங்கள், 144 இலங்கை ரூபாய், 53 இந்திய ரூபாய் 36 காசுகள், 97 சிங்கப்பூர் சதங்கள், 3.02 மலேசிய ரிங்கிட். இனி விளையாட்டு செய்தியில் டென்னிஸ். இந்த ஆண்டு நடைபெறும் முதல் பெரும் டென்னிஸ் போட்டியான அட்லைட் இன்டர்நேஷனல் போட்டியில் தனது முதல் ஒற்றையர் போட்டியில் ஆஷ் பார்ட்டி வெற்றி பெற்று காலிறுதி போட்டிக்கு முன்னேறியுள்ளார். அஜ்லா டோம்ஜனோவிச் மற்றும் சோஃபியா கெனின் ஆகிய வீரர்களுக்கிடையில் இன்றிரவு நடைபெறும் போட்டியில் வெற்றி பெறுபவருடன் அவர் அடுத்த ஆட்டத்தில் போட்டியிடுவார். கடந்த வருடம் செப்டம்பர் தொடக்கத்தில் நடந்த US ஓபன் போட்டிக்கு பிறகு தனது முதல் போட்டியில் வெற்றி பெறுவது குறித்து மகிழ்ச்சியாக இருப்பதாக ஆஷ் பார்டி கூறினார்.
Felt like throughout the first couple of sets in particular it was a little bit rusty in the sense of being able to work my way through the match flow and just I would play a few good points and then give a few cheap points away and you can't do that at the very best level and that's going to come with match practice and the more that we play.
செய்திகளில் இறுதியாக நாளைய வானிலை முன்னறிவித்தல். பெர்த் மிகவும் சூடான வெயில் நாள், 38 செல்சியஸ். அடிலைட் மழை, 23 செல்சியஸ். மெல்பர்ன் புழுக்கமான நாள், புயலடிக்க வாய்ப்புண்டு, 29 செல்சியஸ். ஹோபார்ட் மழை, புயலடிக்க வாய்ப்புண்டு, 25 செல்சியஸ். கன்பரா மழை நாள், 25 செல்சியஸ். சிட்னி மழை நாள், 28 செல்சியஸ். பிரிஸ்பர்ன் மழை, 27 செல்சியஸ். டாவின் மிகமூட்டமான நாள், 34 செல்சியஸ். இத்துடன் SBS தமிழ் ஒலிபரப்பு வழங்கும் செய்திகள் நிறைவு பெறுகிறது.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.